ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி தேர்ஸ்டே. திஸ் இஸ் எடில். யூ ஆர் லிஸ்னிங் டு தமிழ் பிக்ஸ் ஆன் அரவில் ரேடியோ. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது ரெய்னி சீசனுங்கிறதால உங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்கோங்க. மஸ்கிட்டோஸால் டெங்கு வரதால் உஷாராக இருங்க மக்களே. சரி, இன்றைக்கி நான் என்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, பெட்ரோலுக்கே டஃப் கொடுத்து ராக்கெட் ஸ்பீடில் ரேட் எகிரிட்டு இருந்த தக்காளியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பழம்னு சொல்கிறதா இல்லை காயின்னு சொல்கிறதான்றதில் கூட பல விவாதங்கள் வந்திருக்கு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குல்ல. தக்காளியோட பூர்வீகம் அமெரிக்கா தான். அந்த காலத்தில் புது புது நாடுகளை கண்டுபிடிச்சி போன ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறப்போ தான் இந்த பழத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிபி 15ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட இன்னிலிருந்து 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி பழத்தை சாப்பிடவே பயந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பழத்தை விஷம்னே நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த பழத்தை ஓநாய்கள் விரும்பி சாப்பிடும், அதனால் இது கண்டிப்பாக விஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. இப்போ கூட இதை உல்ஃப் பீச் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அந்த காலத்தில் இருந்த பணக்காரங்கள்லாம் ஈயம் பூசின பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே ஈயமும் இந்த தக்காளியும் கலந்து ஒரு புது விதமான விஷத்தை உருவாக்கி நம்மளை சாகடிச்சிடும் அப்படின்னு பயந்திருக்காங்க. இது விஷம் இல்லை, சாப்பிட்லான்னு சொன்னவங்களை எல்லாம் இவன் ஒரு கிறுக்கன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே. சில காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் இந்த பழம் விஷம் இல்லை அப்படின்னு பல பேர் சொன்ன அப்புறமும் இந்த பணக்கார மக்கள் தக்காளியை சாப்பிட மறுத்துட்டாங்க. ஆனால் அதே நாட்டில் இருந்த ஏழை மக்கள் எல்லாரும் மர பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மரத்தாலான தட்டை வச்சு தான் தக்காளியை சாப்பிட்டு அவங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை. இப்படி இருந்த அந்த நாட்டு மக்கள் எப்படி அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரே நேரத்தில் 2000 பேரை ஒன்றா சேர்த்து ஒரு கூடை தக்காளியை சாப்பிட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கிறத பார்த்து தான் இந்த பழம் விஷம் இல்லை, இதை சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த மக்கள் நம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்ஸா, டொமேட்டோ சாஸ், கெச்சப்னு கண்டுபிடிச்சதும் இதோட தேவையும் அதிகமாயிருக்கு. சில பேர் தக்காளி செடியை அவங்க வீட்டில் அழகுக்காக கூட வளர்த்துருக்காங்களாம். ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸ்பீடாக கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் கண்ணகிக்கு கோவில் கட்டதை பற்றி சேர செங்குட்ட மன்னரும் கோப்பிரந்தேவி அரசியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது, உடனே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணகி உருவத்தை செதுக்க சாதாரண கல் போதாது, இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கங்கையில் நீராட்டி அந்த கல்லில் தான் கண்ணகியோட உருவத்தை வடிக்கணும். நான் எழுப்பும் கோவிலுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கணும். வரலாற்று சிறப்பு, கலை சிறப்பு, கற்பு சிறப்பு, கட்டட சிறப்பு, இன்னும் பல அப்படின்னு சொன்னார் மன்னர். சரியாக சொன்னீங்க, இதனால் சேர வம்சமே சிறப்படைய வேண்டும்னு அங்கே இருக்க எல்லாரும் சொன்னாங்க. மன்னர் சாத்தனார்கிட்ட, நீங்கள் கோவிலின் வேறு பெண் கூட தொடர்பு கொண்டதை கண்ணகி எப்படி எதிர்கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவலன் வந்து குறுக்கிட்டுட்டான், அதை இப்போ தொடர்ந்து சொல்லுங்களேன்னு கேட்டார். இப்போ வேண்டாம், அது கொஞ்சம் வெகுவாக விவாதிக்க வேண்டியே இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு நேரம் இப்போ இல்லை, நீங்கள் இப்பொழுதே வடநாட்டுக்கு புறப்பட வேண்டும்னு சொன்னார் புலவர். அதுக்கு என்ன அவசரம், மெதுவாக போனால் போதுமேனு சொன்னார் மன்னன். இல்லை மன்னா, இது விளவேநீர் காலத்தின் இறுதி காலம், அடுத்து வரப்போவது கோடைக்காலம், அதுக்கடுத்து வாடைக்காலம். மழையிலும் குளிரிலும் படைகளை நடத்தி போனால் அவர்கள் உடல் நலம் கெடக்கூடும். இந்த நிமிஷமே தொடங்கினாதான் சரியாக இருக்கும், இல்லைனா இன்னும் 1 ஆண்டு காலம் ஆகும்னு சொன்னார் சாத்தனார். அமைச்சராக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குன்னு சாத்தனாரே அப்படின்னு சொன்னார் மன்னன். ஐயோ வேண்டாம் மன்னா, நான் ஆலோசகராகவே இருந்துக்கிறேன். பதவியை ஒரு முறை அனுபவிச்சா மதுவை விட மோசமாக நம்மை பற்றி கொள்ளும்னு சொன்னார் புலவர். அங்கிருந்து அமைச்சரில் ஒருத்தர், மன்னா இமயத்திலிருந்து கல் கொண்டு வர படைகள் எதுக்குன்னு கேட்டார். படைகள் பேருக்கு மட்டும்தான் அவசியமா? நம் நாட்டை விட்டு 1000 மைல் கடந்து செல்கிறோம், ஆபத்து எந்த வடிவில் வேண்டாலும் வரலாம். நாம் அங்கிருந்து கல் எடுத்துகிட்டு வர்றது அங்கே ஆட்சி செய்யும் மன்னர்களுக்கு விருப்பம் இல்லாமலும் போகலாம், அதனால் அவங்க சண்டைக்கு கூட நமக்கு வரலாம். சரியாக சொன்னீர்கள் சாத்தனாரே. அமைச்சரே, ஒரு போருக்கு போவது போல எல்லா படைகளும் தயார்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார் மன்னர். இருந்தாலும் பாதி கதையை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு மன்னருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஒருவேளை வேற ஒருவரால் மீதி கதையை தெரிஞ்சுக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இன்னும் உற்சாகமாக புறப்பட்டிருப்பார். எல்லா படைகளோடவும் ஆறாவரமாக புறப்பட்ட மன்னரை பலதரப்பு மக்களும் வானத்தில் இருக்கும் முனிகளும் பல்வேறு சான்றோர்களும் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி அனுப்புனாங்க. சேரன் அவர்களோட நட்பு நாடுகள் வழியாக வடநாட்டுக்கு போகிற வழியை அடைஞ்சார். அப்போதான் அவரோட நட்பு நாட்டு மன்னன் நூற்றுவர் கண்ணன் தன்னோட தூதுவனான சஞ்சயனை சேர மன்னன்கிட்ட ஒரு செய்தி சொல்ல அனுப்புனார். மன்னனை சந்திக்க வந்த சஞ்சயன், நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன்னு சொல்ல, என்ன அதுன்னு மன்னன் கேட்டார். என் நாட்டு மன்னர் நூற்றுவர் கண்ணன் உங்களுக்காக இமயத்துக்கு போயிட்டு கல் கொண்டு காவிரியில் நீராற்றி வஞ்சியில் சேர்ப்பதாக சொன்னார்னு சொன்னான் அந்த தூதுவன். மன்னன் சிரிச்சு, சஞ்சனா, உங்கள் மன்னன் அன்புக்கு நன்றி. நான் கல் மட்டும் கொண்டு வர அங்கே போகலை. பாலகுமாரன் மகன்களான கனகனும் விசயனும் நாக்கை அடக்க பழகாதவர்கள். பல நாட்டு மன்னர்கள் கலந்து கொண்ட விருந்து ஒன்றில் தமிழ்நாட்டு அரசர்களை பற்றி தரைக்குறவாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழின் வீரத்தையும் காட்டவும் தான் இந்த பயணத்தின் இன்னொரு நோக்கம். அதை காட்டும் வகையில் நான் இமயத்தில் எடுக்கும் கல்லை அவர்கள் தலையில் சுமந்து வர திட்டமிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சேரமன்னன். நல்லது மன்னா, உங்கள் முயற்சி வெற்றியடை என் மன்னர் சார்பில் வாழ்த்துக்கள். நல்லது சஞ்சயா, உங்கள் மன்னன் எனக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்பினால் கங்கை ஆற்றை கடக்க தேவைப்படுகிற ஓடங்களை கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொன்னார் மன்னன். நீங்கள் கங்கை கரைக்கு செல்லும் முன் ஓடங்கள் தயாராக இருக்கும்னு தூதுவன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். சேர செங்குட்டுவன் படைகளோட வரான்னு கனகனும் விசயனும் தன்னோட ஒற்றர்கள் மூலமாக ஏற்கனவே தெரிஞ்சிட்டு சண்டை போட படைகளோட தயாராக காத்துட்டு இருந்தாங்க. திறமை மிக்கவர்கள் எப்பவுமே விழிப்போட தான் இருப்பாங்க. எதிர்பாராத விஷயங்களையும் எப்பவுமே எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உண்மையிலே அவர்களுக்கு எதிர்பாராதது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் தமிழர்களுடைய தனித்திறமை. செங்குட்டுவன் போர் முறைகளில் பெரிய விற்பனன். கனகனையும் விசயனையும் போர் முனையில் தைரியமாக எதிர்கொண்டு போர் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே அவர்களை வீழ்த்தி அவர்கள் இருவரையும் கைது செய்தான் சேர செங்குட்டுவன். அதுக்கப்புறம் இமயத்தில் கல்லெடுக்கும் புனித நோக்கம் எளிதாக முடிஞ்சது. அவர் சொன்னது போல கல்லை கனகன் விசயன் தலையில் சுமத்தினான். அவங்க அந்த கங்கைக்கு கொண்டு வந்து முறைப்படி நீராட்டினாங்க. நூற்றுவர் கண்ணன் அவங்க எல்லாரும் ஓய்விடுக்க நல்ல வசதியான தங்கும் இடம் செய்து வச்சிருந்தார். அங்கே ஆடல் பாடல், கேளிக்கை, உணவு, நீராடல், உறக்கம்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஓய்வெடுக்க போகிறதுக்கு முன்னாடி போரில் உயிர் திறந்த தன்னோட வீரர்களை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாரு செங்குட்டுவ மன்னன். அப்போது வெற்றியோட சந்தோஷம் தற்காலிகமாக விலகி நின்றுச்சு. அமைச்சரை கூப்பிட்டு இறந்த வீரர்கள் உடல்களுக்கு மலர் வளையம் வைக்க சொல்லுங்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனார். அவரோட மனசில் அந்த வீரர்கள் போரிட்ட காட்சி படமாக ஓடிட்டு இருந்துச்சு. தன் மன்னனோட லட்சியத்தை தன் லட்சியமாக எடுத்து ஆக்ரோஷமாக சண்டை போட்டாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு வாழ் சுழற்சியும் பார் தமிழனின் வீரத்தை என்ற வாக்கியம் தொங்கி நின்றுச்சு. இமயத்தில் கல்லெடுக்கும் லட்சியம் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தீப்பிழமாக வெளிப்பட்டுச்சு. இறுகிய மனதோடு அங்கே எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? அங்கே இறந்த வீரர்கள் குடும்பங்களுக்கு இந்த செய்தியை சொன்னாங்களா இல்லை மறைச்சிட்டாங்களா? கண்ணகி சிலையை வடிக்க எடுத்த கல்லை கொண்டு போயிட்டு கோவில் எழுப்புனாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிக்க நீ நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அச்சோ, நான் இந்த எபிசோடை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாம். அருள் ரேடியோ வெப்சைட்டில் தமிழ் எபிக்ஸ்னு என்னோடய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் என்னோட எல்லா எபிசோட்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இதோட கடையை முட்டு கிளம்புறது நான் உங்கள் எழில். டடா. Thank you.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.